இனி நாம் நின்று புறப்பாடு மற்றும் பதுங்கி புறப்பாடுகளுக்கான கட்டளைகள் தொடர்பாக பார்ப்போம். நின்று புறப்பாடுக்கான கட்டளைகளாக ஒன்று குறிப்புக்கு செல், அடுத்தது வெடியொலி. ஒன்று குறிப்புக்கு செல், அடுத்தது வெடியொலி. பதுங்கி புறப்பாட்டுக்கான கட்டளைகளாக நாம் கூறுவது ஒன்று குறிப்புக்கு செல், இரண்டு ஆயத்தம், மூன்று வெடியொலி. ஒன்று குறிப்புக்கு செல், இரண்டு ஆயத்தம், மூன்று வெடியொலி. நாம் சாதாரண போட்டிகளின் போது தொடக்க கட்டை பயன்படுத்தாமல் புறப்பாடின் போது தொடக்க கட்டை பயன்படுத்துவது என்று அவசியமில்லை. ஆனால் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளின் போது நாம் புறப்பாட்டின் போது தொடக்க கட்டை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அடுத்து நாம் பார்க்கிருப்பது புறப்பாட்டின் போது ஏற்படும் தவறுகள். போட்டியாளர் குறிப்புக்கு செல்ல அல்லது ஆயத்த நிலையை அடைவதற்கு அதிக நேரத்தை எடுத்தல். இரண்டாவது சத்தமிட்டு அல்லது வேறு ஏதேனும் வகையில் ஏனைய ஓட்ட வீரர்களுக்கு இடையூறு விளைவித்து புறப்பாட்டை மேற்கொள்ளல். மூன்றாவது வெடியொலிக்கு முன் அசைவை மேற்கொள்ளல். இவை புறப்பாட்டின் போது ஏற்படும் தவறுகளாக காணப்படுகின்றன. இவ்வாறான சந்தர்ப்பத்தின் போது வீரர் ஒருவர் ஆரம்பிப்பாளரினால் சிவப்பு அட்டை காட்டப்பட்டு முதல் சந்தர்ப்பத்திலே போட்டியிலிருந்து நீக்கப்படுவார். அதாவது மேற்கூறப்பட்ட தவறுகள் ஏதாவது ஒன்றை போட்டி வீரர் செய்தால் ஆரம்பிப்பாளர் சிவப்பு அட்டை காட்டப்பட்டு முதல் சந்தர்ப்பத்திலே போட்டியிலிருந்து நீக்கப்படுவார். இந்த விதிமுறையானது பாடசாலை போட்டிகளிலோ வளையமட்ட போட்டிகளிலோ பின்பற்றுவது குறைவு. ஆனால் மாகாணம் தேசிய தேசிய ரீதியிலான போட்டிகளில் இவ்விதிமுறையானது பின்பற்றப்படுகின்றன. உங்களுக்கு உடற்கல்வி சுகாதாரம் என்ற பாடத்தில் சாதாரண பரீட்சையில் மெய்வல்லுநர் நிகழ்ச்சிகள் தொடர்பான ஒரு வினாக்கள் கேட்கப்படும். அது பத்து புள்ளிகளுக்கான ஒரு வினாவாக இருக்கும். இது மிக இலகுவில் செய்து பத்து புள்ளிகளை எடுக்கக்கூடிய ஒரு இலகுவான பாடப்பரப்பாக காணப்படுகின்றது. நாம் இனி பார்க்க இருப்பது அஞ்சல் ஓட்டம். முன்னால் ஓடும் வீரர் அஞ்சல் கோலை தனது உடம்பில் எந்த பக்கத்தால் பெற்றுக்கொள்கிறார் என்ற அடிப்படையில் கோல் மாற்றுதலை மூன்று வகையாக பிரித்து நோக்கலாம். அதாவது முன்னால் ஓடும் வீரர் அஞ்சல் கோலை தனது உடம்பின் எந்த பக்கத்தால் பெற்றுக்கொள்கிறார் என்ற அடிப்படையில் கோல் மாற்றுதலை மூன்று வகையாக பிரித்து நோக்கலாம். ஒன்று உட்பக்க மாற்றம், இரண்டு வெளிப்பக்க மாற்றம், மூன்று கலப்பு மாற்றம். உட்பக்க மாற்றம் என்பது கோலை பெறும் வீரர் கோலை இடது கையில் பெற்றுக்கொள்வதோடு கோலை கொடுக்கும் வீரர் இடது கையில் கொடுப்பதோடு அவர் இடது பக்கமாக வெளியேறுவார். வெளிப்பக்க மாற்றம் என்பது கோலை பெற்றுக்கொள்ளும் வீரர் கோலை வலது கையில் பெற்றுக்கொள்வதோடு கோலை கொடுக்கும் வீரர் இடது கையில் கொடுத்து வலது பக்கமாக வெளியேறுவார். கலப்பு மாற்றம் என்கின்ற பொழுது கலப்பு மாற்றத்தின் போது உட்பக்க மாற்றம் மற்றும் வெளிப்பக்க மாற்றம் இரண்டும் ஒரே தடவில் நடைபெறும் செயற்பாடாகும். இது நாலு தர 100 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்திற்கு பொருத்தமான ஒரு செயற்பாடாக காணப்படும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது அஞ்சல் ஓட்டத்தின் விதிகள். அஞ்சல் கோலொன்றின் நீளமானது 28 தொடக்கம் 30 சென்டிமீட்டரும் அஞ்சல் கோலொன்றின் சுற்றளவு 12 தொடக்கம் 13 சென்டிமீட்டர் அளவும் நிறை 50 கிராமிற்கு குறைவாக காணப்படும். அஞ்சல் கோலானது மாட்டும் பிரதேசத்திலே இடம்பெற வேண்டும். அஞ்சல் கோல் போட்டி முடியும் வரை அஞ்சல் கோல் வீரர் கையில் இருக்க வேண்டும். அதாவது அஞ்சல் கோல் ஒன்று நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகின்ற பொழுது அஞ்சல் கோலை வைத்திருக்கும் வீரர் அந்த அணி போட்டி முடியும் வரை அவர்களுடைய கையில் அந்த அஞ்சல் கோல் இருக்க வேண்டும். அவ்வாறு அஞ்சல் கோல் இல்லாமல் முதலாம் இடம் எடுத்தாலும் கூட அவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அஞ்சல் கோல் ஒருவர் கையிலிருந்து இன்னொருவர் கைக்கு மாற்றப்பட வேண்டும். அதாவது ஒரு வீரரினுடைய கையிலிருந்து இன்னொரு வீரருக்கு அஞ்சல் கோல் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அதை வீசுதல் கூடாது. அஞ்சல் கோலானது கொடுப்பவர் கையிலிருந்து விழுந்தால் அவரே தான் எடுக்க வேண்டும். வாங்குபவர் எடுத்தல் தவறாகும். அதாவது அஞ்சல் கோலானது யாருடைய கையிலிருந்து தவறுதலாக கீழே விழுகின்றதோ அந்த வீரரே அந்த அஞ்சல் கோலை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வேறொரு வீரர் எடுக்கும் சந்தர்ப்பத்தில் அது பிழையான தவறான விடயமாகும். கோலை கொடுத்தவர் சுவட்டை விட்டு வெளியேறும் போது ஏனைய வீரர்களுக்கு இடையூறு இல்லாமல் செல்ல வேண்டும். அத்தோடு மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயம் உண்டு. அஞ்சல் கோல் மாட்டும் பிரதேசமானது விரைவுபடுத்தும் பிரதேசம் 10 மீட்டரும் அஞ்சல் கோல் மாட்டு பிரதேசம் 20 மீட்டரும் காணப்படுகிறது. ஏற்கனவே வந்து அஞ்சல் கோலானது விரைவுபடுத்தும் பிரதேசத்தில் அல்லாமல் அஞ்சல் கோல் மாட்டப்படும் அந்த 20 மீட்டர் பகுதிக்குள் மாத்திரமே மாற்றப்பட வேண்டும். ஆனால் 2017-11 திகதியிலிருந்து விரைவுபடுத்தும் பிரதேசத்தில் உள்ளும் அஞ்சல் கோலை மாற்றலாம். அடுத்து நாம் பார்க்கிருப்பது நீளம் பாய்தல். நீளம் பாய்தலின் நுட்பமுறைகள் 3 காணப்படுகின்றன. வீரர்கள் வழியில் காட்டும் அசைவுக்கேற்ப நுட்பமுறைகளானது வேறுபடும். 1 தொங்குதல் நுட்பம், 2 மிதத்தல் நுட்பம், 3 காட்டில் நடத்தல் நுட்பமாகும். அடுத்தது நீளம் பாய்தலில் உள்ள படிமுறைகள் அல்லது திறன்கள். 1 அணுகலோட்டம், 2 மிதித்தலல், 3 பரத்தல், 4 நிலம்படல். நாம் அடுத்து பார்க்கிருப்பது நீளம் பாய்தலை அபிவிருத்தி செய்வதற்காக நாம் செய்யக்கூடிய பயிற்சி செயற்பாடுகள். 1 மெதுவாக முன்னால் நடந்து ஒரு பாதத்தினால் மிதித்தெழுந்து சிறிய தடையின் மேலாக பாய்ந்து முன்னே நடத்தல். 2 மெதுவாக முன்னால் ஓடி ஒரு பாதத்தினால் மிதித்தெழுந்து சிறிய தடையின் மேலாக பாய்ந்து முன்னே நடத்தல். அடுத்து பாருங்கள் நீளம் பாய்தலின் தவறான பாய்தல் முறைகள். 1 மிதித்தலும் போது மிதிப்பலகைக்கு முன்னால் உள்ள தரையை உடம்பின் ஏதேனும் ஒரு பகுதியால் தொடுதல் தவறுதலாகும். மிதிப்பலகையின் இரு பக்கங்களுக்கும் வெளியே பாதத்தை வைத்து மிதித்தெழுதல் தவறான பாய்தல் முறையாகும். ஓடும்போது அல்லது பாயும் போது குத்துக்கரணம் அடிக்கும் முறை பயன்படுத்துதல் தவறாகும். அதாவது பல்டி அடித்து பாய்தல் தவறான முறையாகும். நிலம் படும்போது ஏற்பட்ட மிக கிட்டிய உடைவை விட குறைவாக உள்ள வெளிநில பகுதியை உடம்பின் ஒரு பகுதியால் தொடுதல் நிலம்பட்ட உடன் பாய்ந்து பக்கமாக வருதல். அதாவது நீங்கள் பாய்ந்த பக்கமே மீண்டும் வருதல் தவறுதலாகும். வீரரின் இலக்கத்தை அறிவித்த பின்னர் எத்தனத்தை ஆரம்பிப்பதற்கு அவருடைய ஜம்பிங் பாய்தலை பாய்வதற்கு 1 நிமிடத்துக்கு அதிகமான நேரத்தை எடுத்தல் தவறான செயற்பாடுகளாகும். இவைகள் நீளம் பாய்தல் காணப்படும் தவறான செயற்பாடுகளாக காணப்படுகின்றன. நாம் இனி பார்ப்பது உயரம் பாய்தல். உயரம் பாய்தல் நிகழ்ச்சியானது 5 வகைப்படும். 1 கத்தரி பாய்ச்சல், 2 கீழே தேய பாய்ச்சல், 3 மேலே தேய பாய்ச்சல், 4 ஸ்டெடில் பாய்ச்சல், 5 பொஸ்பரி புலப் முறை. தற்காலத்தில் அதிசிறந்த ஒரு முறையாக காணப்படுவது பொஸ்பரி புலப் முறையாகும். ஆனால் கிராமிய பாடசாலைகளில் பெரும்பாலும் பாயப்படுகிற பாய்ச்சலாக கத்தரி பாய்ச்சல் காணப்படுகின்றன. இனி நாம் பார்ப்பது உயரம் பாய்தலில் உள்ள படிமுறைகள் அல்லது திறன்கள். 1 அணுகலோட்டம், 2 மிதித்தலல், 3 குறுக்கு சட்டத்தை தாண்டுதல், 4 நிலம் படல். இனி பார்ப்போம் உயரம் பாய்தலில் உள்ள முறையற்ற பாய்தல் முறைகள். பாயும் போது குறுக்கு சட்டத்தை வேணுமென்றே வீழ்த்துதல். அடுத்தது பாயும் வீரர் பாய்ந்த பிறகு நிலம்படும் பகுதியை அல்லது இரு நிலைக்குத்து கம்பங்களுக்கு அப்பால் உள்ள பகுதியை உடம்பின் எப்பகுதியாலும் தொடுதல். 3 மிதித்தலில் இரு கால்களையும் பயன்படுத்துதல். அதாவது பாயும் பொழுது 2 கால்களையும் வைத்து ஜம்ப் பண்ணுறது, அது ஒரு பிழையான செயற்பாடாகும். 4 தொடர்ச்சியாக 3 எத்தனத்திலும் குறிப்பிட்ட உயரத்தை பாயாது விடல் தவறான செயற்பாடாகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது உயரம் பாய்தலுக்கான திறனை பயில்வதற்கான பயிற்சி செயற்பாடுகள். 1 நிலத்தில் மூன்று மீட்டர் ஆரை கொண்ட வட்டம் ஒன்றை வரைந்து அந்த வட்டத்தின் மீது உடலை சரைந்து வட்டத்தில் ஓடுதல். இரண்டு, 16 மீட்டர் நீளமுடைய இலக்க வெட்டு வடிவிலான வடிவத்தை வரைந்து அதில் ஓடுதல். மூன்றாவது, சுமார் 4 அல்லது 5 மீட்டர் தூர இடைவெளி கொண்ட தடைகளூடாக ஓடுதல். இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதன் மூலம் நாம் உயரம் பாய்தலுக்கான திறனை வளர்த்து கொள்ள முடியும். இனி நாம் பார்க்க இருப்பது எறிதல் நிகழ்ச்சிகள். முதலாவது, குண்டு போடுதல். குண்டு போடுதலில் உள்ள நுட்ப முறைகள் இரண்டு. ஒன்று, பெரி ஓப்ரைன் முறை. இரண்டு, சுழண்டு போடும் முறை. குண்டு போடுதலில் உள்ள திறன்கள்: ஒன்று, ஆயத்த நிலை. இரண்டு, வழுக்கு நிலை. மூன்று, வலுநிலை. நான்கு, விடுவித்த நிலை. ஐந்து, உடன் தொடர் நிலையாகும். குண்டு போடுதலுக்கான திறன்களை பயில்வதற்கான பயிற்சி செயற்பாடுகள்: ஒன்று, டென்னிஸ் பந்து ஒன்றினை கழுத்தில் கீழ் தாடை மற்றும் காதிற்கு கீழ் வைத்து கொள்க. கால்களை தோள்களின் அகலத்தை விடவும் சற்று அகலமாக விரித்து ஓரிடத்திலிருந்து டென்னிஸ் பந்தினை விடுவிக்கவும். இரண்டு, டென்னிஸ் பந்தை மேலே காட்டியவாறு வைத்து கொள்க. பின்பக்கத்திற்கு திரும்பி நின்று மீண்டும் முன்னால் திரும்பி பந்தை எறியவும். இவ்செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் நாம் குண்டு போடுதல் திறனை பயின்று கொள்ளலாம். இனி நாம் பார்ப்பது ஒவ்வொரு வயது மட்டத்தின் கீழும் குண்டினுடைய நிறைகள். 14 வயதின் கீழ் ஆண்களுக்கான நிறையானது 3 கிலோகிராம், பெண்கள் 3 கிலோகிராம். 16 வயதின் கீழ் ஆண்கள் 4 கிலோகிராம், பெண்கள் 3 கிலோகிராம். 18 வயதின் கீழ் ஆண்கள் 5 கிலோகிராம், பெண்கள் 3 கிலோகிராம். 20 வயதின் கீழ் ஆண்கள் 6 கிலோகிராம், பெண்கள் 4 கிலோகிராம். ஓப்பன், ஆண்கள் 7.26 கிலோகிராம், பெண்கள் 4 கிலோகிராம். இவை குண்டு போடுதலுக்குள்ள குண்டுகளுடைய வயது எல்லைகளின் கீழான நிறைகள். நாம் அடுத்து பார்ப்பது தட்டறிதல். தட்டறிதலின் படிமுறைகள்: ஒன்று, ஆயத்த நிலை. இரண்டு, ஆரம்ப நிலை. மூன்று, சுழலு நிலை. நான்கு, வலுநிலை. ஐந்து, விடுவித்த நிலை. ஆறு, உடன் தொடர் நிலை. தட்டின் நிறைகள்: 14 வயதின் கீழ் ஆண்கள் 1 கிலோகிராம், பெண்கள் 1 கிலோகிராம். 16 வயதின் கீழ் ஆண்கள் 1 கிலோகிராம், பெண்கள் 1 கிலோகிராம். 18 வயதின் கீழ் ஆண்கள் 1.5 கிலோகிராம், பெண்கள் 1 கிலோகிராம். 20 வயதின் கீழ் ஆண்கள் 1.75 கிலோகிராம், பெண்கள் 1 கிலோகிராம். ஓப்பன், ஆண்கள் 2 கிலோகிராம், பெண்கள் 1 கிலோகிராம். நாம் இனி பார்க்க இருப்பது தட்டறிதலுக்கான திறனை பயில்வதற்கான பயிற்சி செயற்பாடுகள். கால்களை சிறிது தூரத்தில் வைத்து அந்த இடத்திலிருந்து வளையத்தை முன்னால் எறியவும். அதாவது ஒரு வளையம் கொண்டு கால்களை சிறிது தூரத்தில் வைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வளையத்தை முன்னால் எரிந்து பழகுதல். இரண்டாவது, வளையத்தை கையில் வைத்து கொண்டு எரியும் திசையின் எதிர்ப்பக்கத்துக்கு திரும்பி நிற்றல். மீண்டும் முன்னால் வளையத்தை எறிதல். மூன்று, சுமார் 1 அடி நீளமான தடியை கையில் எடுத்து கொண்டு கால்களை தோள்களின் அகலத்திற்கு விரித்து வைத்து நின்று தடியை தொலைவிற்கு எறிதல். மூன்று, எரியும் திசையின் எதிர்ப்பக்கத்திற்கு திரும்பி நின்று மீண்டும் முன்னால் திரும்புவதோடு கையிலுள்ள தடியை எரியவும். இவ்செயற்பாடுகளை செய்வதன் மூலம் நாம் தட்டறிதல் திறனை வளர்த்து கொள்ள முடியும். நாம் இனி பார்க்க உள்ளது எறிதல் நிகழ்ச்சிகளுக்கான விதிமுறைகள். போட்டி ஆரம்பித்த பின்னர் குறித்த மைதானத்தை பயிற்சி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டாது. திறமையின் அடிப்படையில் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார். வட்டத்திற்குள் நிலையான ஒரு நிலையிலிருந்து எறிதல் போடுதல் ஆரம்பித்தல் வேண்டும். எரியும் போது போடுதலின் போது உபகரணம் கோணசிறைக்குள் விழுதல் வேண்டும். உபகரணம் நிலத்தில் விழும் வரை வட்டத்தை விட்டு வெளியே போக முடியாது. போட்டியின் போது கையுறைகள் அணிவதற்கு அனுமதி இல்லை. நாம் இனி மெய் வல்லுநர் விளையாட்டுகள் தொடர்பான பொதுவான விதிமுறைகள் பார்ப்போம். முதலாவது ஆடை அணிகள். ஒன்று, சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டு, விளையாட்டுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். எதிர்ப்புகளுக்கு உள்ளாத வகையிலும் நனைந்தாலும் உடற்பகுதிகள் வெளியில் தெரியாத படியிருத்தல் வேண்டும். நடுவர்களின் பார்வைக்கு தடை ஏற்படுத்தாத வண்ணம் இருத்தல் வேண்டும். உடலின் மேற்புற உடையின் முன்புறம் பின்புறம் ஆகியன ஒரே நிறத்தில் இருக்க வேண்டும். பாதணிகள். பாதணிகள் இன்றி போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும். ஒரு பாதத்தில் மாத்திரம் பாதணியை அணிய முடியும். இரு பாதங்களிலும் பாதணியை அணிய முடியும். பாத அணிகளின் உச்ச அளவாக 11 அணிகள் பொருத்தலாம். அதே போன்று ஓட்டப்பாதைகளுக்கான பொதுவான விதிமுறைகள். ஒரு நியமமான ஓட்டப்பாதையின் தூரமானது 400 மீட்டராக இருக்க வேண்டும். ஓட்டப்பாதையின் அகலம் 1.22 அகலமாக இருக்க வேண்டும். நியமமான ஓட்டப்பாதை குறைந்தது 8 சுவடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும். அடுத்தது, நேரான சமாந்தரமான பக்கக்கோடுகள் இரண்டினையும் அவற்றினை இணைக்கும் சமமான ஆரை கொண்ட இரு அரைவட்டங்களையும் கொண்டிருத்தல் வேண்டும்.